மனந்திரும்புதல். மனுஷன் தேவனோடு சரியாவதெப்படி? பாவியானவன் எவ்வாறு நீதிமானாகக் கூடும்? கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரம் தேவனோடும் அவர் பரிசுத்தத்தோடும் ஐக்கியப்படலாம். அப்படியானால் கிறிஸ்துவண்டை சேர்வதெப்படி? பெந்தகோஸ்தே நாளில் திரளாய்க்கூடியிருந்த ஜனங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று கேட்ட பிரகாரமே இக்காலத்திலும் பலர் பாவ உணர்ச்சியடைந்து இருதயத்திலே குத்தப்படுகிற பொழுது கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு மாறுதரம் அந்நாளிலே பேதுரு அப்போஸ்தலன் கொடுத்த பிரதியுத்தரத்தின் முதல் வார்த்தையாகிய மனந்திரும்புங்கள் அப்போஸ்தலர் 2:38 என்பது தகுதியானதே. இன்னொரு சமயத்தில் அவர் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனந்திரும்பி குணப்படுங்கள் அப்போஸ்தலர் 3:19 என்று சொல்லுகிறார். மனந்திரும்புதலாவது தான் செய்த பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அது நின்று திரும்பிவிடுவதை குறிக்கும். நாம் பாவத்தன்மையை உணராத பட்சத்தில் அதை விட்டுவிட மாட்டோம். நம்முடைய இருதயம் பாவத்தினின்று திரும்புகிற வரையில் நமது ஜீவியத்தில் மெய்யான மாறுதல் இருக்கவே இராது. மனந்திரும்புதலின் சரியான வழியை எரியாமல் இருக்கிற ஜனங்கள் பலருண்டு. எண்ணிறந்த பேர் தங்கள் தீவினைகளினாலே தங்களுக்கு கேடு வருமென்றஞ்சி தாங்கள் செய்த குற்றங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு வெளியரங்கமாய் தங்களை சீர்படுத்திக் கொள்ளுகிறார்கள். வேதாகமம் போதிக்கிறபடி பார்த்தால் இது மனந்திரும்புதல் அல்ல. தாங்கள் செய்த பாவத்துக்காக துக்கப்படுவதை விட்டு அதனால் வரும் பாடுகளுக்காகவே புலம்புகிறார்கள். திருஷ்டாந்தமாக ஏசா தன் ஜேஷ்ட சுதந்திரத்தைத்தான் எந்தென்றைக்கும் அனுபவிக்கக் கூடாதபடி இழந்து போனதைக் கண்டு துக்கசாகரத்தில் அமிழ்ந்தான். பிலேயாம் இஸ்ரவேலரை சபிக்கும்படியாகப் போகிறபோது வழியிலே உருவின பட்டயத்தை கையிலேந்து நிற்கிற தேவ தூதனைக் கண்டு பயந்து நடுங்கினான். தன் ஜீவனை இழந்து போகாதபடிக்கே தன் குற்றத்தை யொத்துக்கொண்டான். தன் பாவத்தைப் பற்றிய மெய்யான மனந்திரும்புதல் அவனிடத்திலிருந்ததில்லை. தான் முன்கொண்டிருந்த எண்ணத்தையும் அவன் மாற்றவில்லை. பாவத்தின் பேரில் அருவறுப்பும் அவனுக்கு இருக்கவில்லை. யூதாஸ்காரியோத்து தன்னுடைய கர்த்தரை காட்டிக் கொடுத்த கொஞ்ச நேரத்துக்குப் பின், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவஞ்செய்தேன், மத்தேயு 27:4 என்று அங்கலாய்த்தான். பயங்கரமான நியாயத்தீர்ப்பையும் கொடிய ஆக்கினையையும் அடைய வேண்டுமே என்று அவனுடைய குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்தபடியாலும் தண்டனையின் அகோரம் பலமாய் காணப்பட்டபடியாலும்தான் தன் பாவத்தை அறிக்கையிட்டான். அவன் பாவத்தினால் அவனுக்கு வந்த பலன் நடுக்கமும் பயமுந்தானதானேயொழிய வேறல்ல. அவனுடைய உள்ளான இருதயத்திலே இஸ்ரவேலின் பரிசுத்தரை மறுதலித்து குற்றமற்ற தேவனுடைய குமாரனை காட்டிக் கொடுத்தேனே என்கிற மனவேதனையும் நறுங்குண்ட இருதயமும் அவனுக்கிருந்ததே இல்லை. பார்வோன் தேவனால் வாதிக்கப்படுகையில் தண்டனையின் மேல் தண்டனை அடையாதபடி தப்பித்துக் கொள்வதற்காகவே தன் பாவத்தை ஒத்துக்கொண்டான். வாதைகள் நின்றபோதோ வானவரோடு எதிர்த்து நின்றான். மேலே கூறிய பாவ அறிக்கையாவும் பாவத்தின் பலனாகிய தண்டனைக்கு பயந்ததேயொழிய பாவத்துக்காக உண்டான சரியான துக்கமல்ல, மெய்யான மனந்திரும்புதல். பாவியின் இருதயமானது தேவாவியின் வல்லமைக்கு கீழ்ப்படியும் போதுதான் அவனுடைய மனச்சாட்சி தெளிவடைந்து வானலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள தேவனுடைய அரசாட்சியின் அஸ்திபாரமான அவருடைய பரிசுத்த நியாயப்பிரமாணத்தின் ஆழத்தையும் பரிசுத்தத்தையின் குறித்து கொஞ்சம் அறிந்து கொள்ளுகிறான். உலகத்திலே வந்து ஒவ்வொரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, யோவான் 1:9, ஆத்துமாவிலுள்ள உள்ளான அறைகளை பிரகாசிப்பித்து அந்தரங்கத்திலே மறைந்து கிடக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறது. பாவ உணர்ச்சி மனதையும் இருதயத்தையும் பற்றிக் கொள்ளுகிறதுண்டு. பாவியானவன் ஏகோவாவின் நீதியை குறித்த அறிவையுடையவனாய் இருதயங்களை ஆராய்ந்தறிகிறவருக்கு முன்னிலையில் தன் சொந்த பாவத்தையும் அசுத்தத்தையும் கண்டு பயந்து நடுங்குகிறான். தேவனுடைய அன்பையும் பரிசுத்தத்தின் மாட்சிமையையும் சித்த சுத்தத்தின் சந்தோஷத்தையும் பார்த்து தானும் சுத்தமாக வேண்டுமென்று வாஞ்சித்து வானவரோடு ஐக்கியமாகத் தன்னை முழுவதுமாய் ஒப்படைக்கிறான். தாவீது பாவத்தில் விழுந்தபின் செய்த ஜபமே பாவத்துக்காக உண்டான மெய்யான துக்கத்தின் தன்மையைக் காட்டும் திருஷ்டாந்தம். இவனுடைய மனந்திரும்புதல் உண்மையும் ஆழமுமாயிருந்தது. போக்குச் சொல்லி தன் பாவத்தை மறைத்துக் கொள்வதற்கு யாதொரு முயற்சியும் செய்ததில்லை. பயங்கரமான நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள விருப்பமில்லாமல் இருக்கும்படி தன் ஜபத்திலே ஏவப்பட்டான். தாவீது தன் மீறுதலின் பெருக்கத்தையும் தன் ஆத்துமா தீட்டானதையும் கண்டான். தன் பாவத்தை அருவறுத்தான். பாவ மன்னிப்புக்காக மாத்திரம் ஜெபிக்காமல் இருதய சுத்திகரிப்புக்காகவும் வேண்டிக் கொண்டான். பரிசுத்தத்தின் சந்தோஷத்தை அடையவும் தேவனோடு ஐக்கியப்படவும் அவரோடு இசைந்திருக்கவும் வாஞ்சித்தான். அவன் இருதயத்தின் வாஞ்சை என்னவென்றால், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:1-2.
தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவஞ்செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணையத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்.
அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனந்திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்தப் பழிகளுக்கு என்னை நீங்கலாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கெம்பீரமாய்ப் பாடும்.
சங்கீதம் 51:1-14 என்பதே. இதைப்போன்ற ஓர் மனந்திரும்புதலை நாம் நாமே செய்து முடிக்கக் கூடாதவர்களாயிருக்கிறோம். உன்னதத்துக்கேறி மனுஷருக்கு வரங்களை அளிக்கிற கிறிஸ்துவிடத்திலே மாத்திரம் இது கிடைக்குமே ஒழிய வேறொருவரிடத்திலும் கிடையாது. அநேகர் பிசகிப்போகிற ஓர் விஷயம் இங்கே உண்டு. ஆயினும் கிறிஸ்து அவர்களுக்கு புரிய விரும்புகிற உதவியை பெற்றுக்கொள்ள தவறிப்போகிறார்கள். தாங்கள் முதலில் மனந்திரும்பினாலன்றி கிறிஸ்துவண்டை சேரலாகாதென்றும், மனந்திரும்புதல் தங்கள் பாவ மன்னிப்புக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறதென்றும் பலர் நினைத்துக் கொள்ளுகிறார்கள். பாவ மன்னிப்புக்கு முன் மனந்திரும்புதல் உண்டாக வேண்டுமென்பது வாஸ்தவந்தான். ஏனெனில் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயமே ஓர் மீட்பர் அவசியம் என்று உணர்ந்து கொள்ளும். அப்படியிருக்க பாவியானவன் கர்த்தராகிய இயேசுவண்டை வருவதற்கு முன்னே மனந்திரும்புதலுக்கென்று காத்திருக்க வேண்டுமா? பாவிக்கும் மீட்பருக்குமிடையில் மனந்திரும்புதல் ஓர் இடையூறாக இருக்க வேண்டுமோ?
கிறிஸ்துவின் அழைப்பை கவனிக்கும் முன் பாவியானவன் மனந்திரும்ப வேண்டுமென்று சத்தியவேதம் போதிக்கிறதில்லை. வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. உண்மையான மனந்திரும்புதலுக்கு நடத்துவது கிறிஸ்துவிலிருந்து புறப்படுகிற வல்லமைதான். இஸ்ரவேலுக்கு மனந்திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அப்போஸ்தலர் 5:31 என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இஸ்ரவேலருக்கு சாசியாக கொடுத்த வாக்குமூலத்தில் தெளிவாய் இக்காரியத்தை விளங்கப் பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவியின்றி நமக்கு மனந்திரும்புதல் கிடையாது. கிறிஸ்துவை அல்லாமல் நமக்கு பாவமன்னிப்பில்லாதது போல் அவரே ஒவ்வொர் சரியான ஏதுவுக்கும் காரணகர்த்தாவாயிருக்கிறார். அவர் ஒருவரே
பாவத்தை வெறுக்கும் வெறுப்பை ரிப்பை நமது இருதயத்தில் நாட்டக்கூடியவர். சத்தியத்தையும் சுத்தத்தையும் நாடுகிற நாட்டமும் நமது பாவ சுபாவத்தை உணர்கிற உணர்ச்சியும் நமக்குள்ளே உண்டாகையில், அது நமது இருதயத்தில் நடக்கும் அவருடைய ஆவியின் கிரியை என்பதற்கு ஏற்ற ஓர் அத்தாசியாகும்.
நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும்போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். யோவான் 12:32 என்று இயேசு திருவாய் மலர்ந்தருளியிருக்கிறார்.
உலகத்தின் பாவங்களுக்காக மீட்பர் மறிக்கிறதாய் பாவிக்கு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய குமாரனை கல்வாரி சிலுவையில் நோக்கும்போது இரட்சிப்பின் இரகசியம் நம்முடைய மனதுக்கு புலப்படத் தொடங்குகிறது. தேவ தயவும் நம்மை குணப்படும்படி ஏவுகிறது. பாவிகளுக்காக அவர் அடைந்த மரணத்தில் நாம் கிரகிக்கக்கூடாத ஓர் அதிசயமான அன்பை கிறிஸ்து விளங்கச் செய்திருக்கிறார். ஒருவன் தன்னை பாவியாக பாவித்து இந்த அன்பை பற்றிக் கொள்ளுகையில் அது இருதயத்தை இழகச் செய்து மனதை உறுத்தி ஆத்துமாவிலே அனுதாபத்தை எழுப்பிவிடுகிறது.
கிறிஸ்துவண்டை இழுக்கப்பட்டிருக்கிறோம் என்று தங்கள் மனச்சாட்சி அறியுமுன்னே, மனிதர் தங்கள் பாவ வழிகளை குறித்து சிலவேளை வெட்கமடைந்து தங்கள் கேடான வழக்கங்களை விட்டுவிடுவது மெய்தான். ஆயினும் நன்மை கடைபிடிக்க வேண்டுமென்கிற பூரண வாஞ்சையினால் தங்களை சீர்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவின் வல்லமையே அவர்களை வலுவாய் அவரண்டை இழுக்கிறது. தங்கள் ஆத்துமாவில் நடக்கிற வேலையின் இரகசியத்தை அறியாதிருக்கிற போதே அவர்கள் மனச்சாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டு அவர்களுடைய வெளியரங்க ஜீவியம் சீரடைகிறது. தங்கள் பாவங்கள் பீறின கிறிஸ்துவைச் சிலுவையிலே அவர்கள் நோக்கி பார்க்கத்தக்கதாக அவர்கள் அண்டையில் கிட்டுச் சேர்கிறார். அப்போதுதான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் என்று அறிந்து கொள்ளுகிறார்கள். தங்கள் ஜீவியத்தில் நடத்தின துன்மார்க்கமும் ஆத்துமாவிலே ஆழமாய்ப் பதிந்து கிடக்கிற பாவமும் அவர்களுக்கு வெளியாக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் நீதியில் சில பாவங்களை உணரத் தொடங்கி அதன் அகோரக் கொடுமையினின்று மீட்கப்படுவதற்காக இவ்வித பலி வேண்டியதற்கு பாவமா காரணம் என்றும், இந்த அன்பும் பாடும் தாழ்வும் நாம் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு வேண்டியதாக விருந்ததா என்றும் பிரலாபிக்கிறார்கள். பாவியானவன் இந்த அன்பை அல்லத்தட்டி வெறுத்து கிறிஸ்துவண்டை நெருங்க மறுக்கலாம். அவன் விரோதித்து மறுக்காவிட்டால் கிறிஸ்துவனிடத்தில் இழுக்கப்படுவான். தேவனுடைய அருமை குமாரனின் பாடுகளுக்கு காரணமாயிருந்த தன் பாவங்களுக்காக மனந்திரும்புவதனால் இரட்சிப்பின் வழியை காட்டுமறிவு சிலுவையின் தாளண்டையில் நடத்தும்.
இயற்கைப் பொருளை நடத்துகிற அதே திருவுளம் மனிதருடைய இருதயத்திலே இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை வாஞ்சிக்கச் சொல்ல ஒண்ணாவண்ணம் ஏவிவிடுகிறது. இந்த ஏக்கத்தை பூலோகத்திலுள்ள காரியங்கள் தீர்க்கவே தீர்க்காது. தேவாவியானவர் சமாதானமும் இளைப்பாறுதலுமாகிய கிறிஸ்துவின் கிருபையையும் பரிசுத்தத்தின் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களை மாத்திரம் வாஞ்சிக்கும்படி அவர்களோடு பரிந்து பேசுகிறார்.
மனிதருடைய மனதை திருப்தி செய்யாத பாவச் சந்தோஷத்தினின்று அவர்களை விடுவித்து தம்மால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவற்ற ஆசீர்வாதத்தை நோக்கும்படி நம்முடைய இரட்சகர் காணப்படுகிறதும் காணப்படாததுமான சத்துவங்களின் மூலமாய் அவர்களை திருப்புவதற்காக இடைவிடாது வேலை செய்து கொண்டே இருக்கிறார். இவ்வுலகத்திலே ஒட்டைத் தொட்டியிலிருந்து தாகந்தீர தண்ணீர் குடிப்பதற்கு வீணாய் தேடியலைகிற இந்த எல்லா ஆத்துமாக்களுக்கும் திவ்ய வாசகனாகிய யோவான் மூலமாய் அவர் அருளிச் செய்திருக்கிற ஆறுதலான வாசகமாவது, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவீவத் தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ளக் கடவன். வெளிப்படுத்தல் 22:17 என்பதே, இவ்வுலகம் கொடுக்கக் கூடாததைப் பார்க்கிலும் மேலான காரியத்தை வாஞ்சிக்கிற இருதயத்தையுடைய நீ, உனக்குள்ளிருக்கிற வாஞ்சையானது உன் ஆத்துமாவோடு பேசுகிற தேவனுடைய சத்தமென்று அறிந்து கொள்வாயாக. தேவன் தம்முடைய அளவற்ற அன்பினாலும் பூரண பரிசுத்தத்தினாலும் கிறிஸ்துவை உனக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் உனக்கு மனந்திரும்புதலை அருளுவதற்காகவும் அவரை வேண்டிக் கொள்வாயாக. இரட்சகருடைய ஜீவியத்தில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் ஆதாரமாகிய தேவனிடத்திலும் மனிதரிடத்திலும் அன்பு கூறுவது திட்டமாய் திருஷ்டாந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரோபகாரம், தன்னயமற்ற அன்பு இவைகளே அவருடைய ஆத்மீக ஜீவியமாயிருந்தது. நாம் அவரை நோக்கி பார்க்கையில் இரட்சகருடைய திவ்விய ஒளி நம்மேல் வீசுவதைக் காண்கிறது போல் நம்முடைய இருதயத்திலுள்ள பாவகுணத்தையும் காணலாம்.
நம்முடைய வெளியரங்க ஜீவியம் சீராயிருப்பதனால் நமது ஜீவியம் முழுவதும் துப்புரவானதென்று நிக்கோதேமைப் போல நம்மை நாமே மெச்சிக்கொண்டு சாதாரண பாவி தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை தாழ்த்த வேண்டுமே ஒழிய நாம் அப்படிச் செய்ய அவசியமில்லையென்று நினைத்து கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்துவின் ஜோதி நம்முடைய ஆத்துமாவிலே காந்தியாய் பிரகாசிக்கும்போது நாம் எவ்வளவு அசுசியாயிருக்கிறோம் என்று அறிந்து கொள்வோம். தன் நேசம் தேவனுக்கு அருவறுப்பானது என்றும் நம்முடைய ஜீவியத்தை அடுத்த ஒவ்வொரு கிரியையையும் அது தீட்டுப்படுத்துகிறதென்றும் உணர்ந்து கொள்வோம். அப்போதுதான் நம்முடைய நீதி அழுக்கான கந்தை என்றும் கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம் நமது பாவத்தீட்டை கழுவக்கூடும் என்றும் நம்முடைய இருதயத்தை அவர் தமது திருச்சாயலுக்கொப்பாய் புதிதாக்குவார் என்றும் அறிந்து கொள்வோம்.
தேவ மகிமையின் ஓரே கதிரும் கிறிஸ்துவின் பரிசுத்த ஜோதியும் ஆத்துமாவுக்கூடே சென்று அதிலுள்ள தீட்டின் ஒவ்வொரு கரையையும் தெளிவாகக் காட்டி மனநோவை அதிகரிக்கச் செய்கிறது. மனுஷீக சுபாவத்திலுள்ள ஒவ்வொரு குறைவையும் ஊனத்தையும் வெளியாக்குகிறது. துராசைகளையும் இருதயத்திலுள்ள அவநம்பிக்கையையும் உதடுகளின் அசங்கியத்தையும் பிரத்யக்ஷமாக பார்க்கும்படி செய்கிறது. அவபக்தியாய் நடக்கிற பாவியினுடைய கிரியைகள் தேவனுடைய கற்பனைகளை மீறுகிறதாக அவனுக்கு காட்டுகின்றன. தேவாவியானவர் அவனை ஆராய்ந்தறியின் காலத்தில், ஐயையோ, நான் தெய்வ துரோகியானேனே என்று மாரடித்து புலம்பி துன்புற்று வருந்துவான். கிறிஸ்துவணிந்திருக்கும் தூய்மையையும் அவரிடத்தில் இலங்கும் களங்கமற்ற சுபாவ லட்சணத்தையும் கண்ணுற்று தன்னைத்தான் வெறுத்துக் கொள்வான். தீர்க்கதரிசியாகிய தானியேல் தன்னண்டை வந்திருந்த தேவதூதனைச் சுற்றி மகிமை சூழ்ந்திருந்ததைக் கண்ட தரிசனத்தில் தான் பெலனற்று திடனற்று போனதை யறிந்து பயந்து நடுங்கினான். இந்த ஆச்சரிய காட்சியினால் தனக்கு நேரிட்டதைப் பற்றி, என் பெலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடிப் போயிற்று, திடனற்று போனேன், தானியேல் 10:8 என்று சொல்லுகிறான். இவ்வாறு உணர்த்தப்பட்ட ஆத்துமா தன் சுயநயத்தை வெறுத்து தள்ளும், சுயநேயத்தை அருவருக்கும், இயேசு கிறிஸ்துவின் புண்ணியமாகிய நீதியின் மூலமாய் தேவ கட்டளைக்கும், கிறிஸ்துவின் லட்சணத்துக்கும் பொருந்தியிருக்கிற சுத்த இருதயத்தையே நாடித் தேடும்.
பவுல் தன் வெளி அரங்கக்கிரியைகளை ஆராய்ந்து பார்த்தபோது நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், பிலிப்பியர் 3:6 என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்திற்குரிய ஆவியின் லட்சணம் அவனிடத்தில் வெளியான போதோ தான் பாவி என்று கண்டார். மனிதர் வெளியரங்க ஜீவியத்தை பார்க்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் அச்சரத்தினாலே நியாயம் தீர்க்கப்பட்டு பாவத்துக்கு விலகியிருந்தார். பரிசுத்த கற்பனைகளின் ஆழத்தை எட்டி பார்த்தபோதோ தேவன் பார்க்கிறபடியே தன்னை பார்த்து மனத்தாழ்மையாய் குனிந்து பணிந்து தன் பாவதோஷத்தை அறிக்கையிட்டார். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன், கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன், ரோமர் 7:9 என்று புலம்புகிறான். நியாயப்பிரமாணத்தின் ஆவிக்குரிய தன்மையைக் கண்டபோது பாவமானது அதன் தற்சொரூபமாகிய பயங்கர கோலத்தில் காணப்பட்டது. தன்னை பற்றிக் கொண்டிருந்த ஆங்காரமான எண்ணமுன் தொலைந்தது.
தேவன் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரே அளவாய் மதிக்கிறதில்லை. மனிதனை எவ்வாறு எடை போட்டு வைத்திருக்கிறாரோ அவ்வாறே அவருடைய பார்வையில் பாவத்தின் அளவையும் நிறுத்து வைத்திருக்கிறார். மனிதருடைய பார்வையில் எந்த கெட்ட நடத்தையும் வெகு அற்பமாய் தோண்டினாலும் ஒரு பாவமாவது தேவனுடைய பார்வையில் சின்னதாக காணப்படுகிறதில்லை. மனிதருடைய தீர்ப்பு பக்ஷபாதமும் குறைவும் உள்ளது. தேவனோ எல்லா காரியத்தையும் இருக்கிறபடியே சீர்தூக்கி பார்க்கிறார். பெருமை, தற்சிநேகம், மாம்ச இச்சை முதலிய அந்தரங்க பாவமுள்ளவர்களை கண்டிக்கிறவர்கள் வெகு சொற்பம். வெளியரங்கமாய் குடித்து வெறிக்கிறவனை பூலோகத்தார் அவமதித்து அவனுடைய கொடிய பாவத்து நிமித்தம் பரலோகத்திலும் அவனுக்கு இடங்கிடையாமல் தள்ளிவிடப்படுவான் என்று சொல்லிக் கொள்வார் பலர். தேவனுடைய பரோபகார லட்சணத்துக்கும் பரிசுத்தவான்களுடைய வெறுப்பின் ஜீவியத்துக்கும் இந்த பாவக் குணங்கள் முற்றும் விரோதமாயிருக்கின்றபடியால்
அவருக்கு அதிக வருத்தத்தையுண்டாக்குகிறவைகளாயிருக்கின்றன. கொடிய பாவங்களில் ஒன்றில் சிக்கி அதிலே விழுந்து கிடக்கிற ஒருவன் வெட்கத்தையும் நஷ்டத்தையும் வறுமையுமடைந்து துன்புறும் நேரத்திலும் கிறிஸ்துவின் உன்னத கிருபையின் அவசியத்தை உணரக்கூடும். பெருமையானது ஒருவனுடைய குறைவை காணவொட்டாமல் கிறிஸ்துவுக்கும் அவர் அருளவிருக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அவன் இருதயத்தை முழுவதும் அடைத்து போடுகிறது.
தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். லூக்கா 18:13 என்று ஜெபித்த அந்த ஏழை ஆயக்காரன் தன்னை மகா துன்மார்க்கன் என்றும் மற்றவர்களும் தன்னை அப்படியே தீர்த்திருக்கிறார்கள் என்றும் உணர்ந்தான். ஆயினும் அவன் தன் குறைவைக் கண்டு பாவபாரத்தையும் வெட்கத்தையும் சுமந்தவனாய் தேவ சமூகத்திலே வந்து அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறான். தேவாவியினுடைய கிருபை நிறைந்த கிரியையை அவனுக்குள் நடப்பிப்பதற்கும் பாவத்தின் வல்லமையினின்று அவனை விடுவிப்பதற்கும் அவனுடைய இருதயம் திறந்திருந்தது. பரிசேயனுடைய பெருமையும் சுயநீதியும் நிறைந்த ஜபமானது பரிசுத்தாவியினுடைய கிரியையை நடப்பிக்க கூடாதபடி அவருக்கு விரோதமாய் அவனுடைய இருதயம் அடைப்பட்டிருந்ததென காட்டினது. தேவனை விட்டு தூரமாய் விலகியிருந்ததினாலேதான் அவருடைய பூரண பரிசுத்தத்திற்கும் தன் இருதயத்திலுள்ள தீட்டான பாவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதென்று உணரவில்லை. தனக்கு அவசியமானது இன்னதென்று இவன் கண்டுகொள்ளாததினாலே ஒரு நன்மையையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆதலால் நீ உன் பாவக்குணத்தை பார்ப்பாயாகில் உடனே அது நின்று விலகிக்கொள்ள தாமதம் செய்யாதிருப்பாயாக. பரிசுத்தமுள்ள கிறிஸ்துவண்டை சேர்வதற்கு நாங்கள் யோக்கியர் அல்லவென்றெண்ணி சோரம் போகிறவர்கள் எத்தனை ஏராளம். உன் சுயமுயற்சியினாலும் நற்கிரியைகளினாலும் யோக்கியனாகலாம் என்றெண்ணுகிறாயோ? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கித்தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். எரேமியா 13:23. நமக்கு சகாயம் தேவனிடத்தில் மாத்திரமுண்டு.
நமது மனதில் ஓர் விசேஷித்த உணர்ச்சி உண்டாக வேண்டுமென்றும் நல்ல சமயம் வரட்டுமென்றும் நடக்கை இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்றும் காத்திருக்கக் கூடாது. ஏனென்றால் இந்த விஷயத்தில் நாம ஒன்றும் செய்ய முடியாது. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே கிறிஸ்துவண்டை வர வேண்டும். ஆனால் தேவன் அன்பும் இரக்கமும் சாந்தமும் நீடிய பொறுமையும் மிகுந்தவரானபடியால் தம்முடைய கிருபையை அடையாதபடி தள்ளுண்டு போனவர்களை அவர் ஒருபோதும் கைவிடமாட்டார் என்றெண்ணி ஒருவனும் தன்னைத்தான் வஞ்சித்துக் கொள்ளாதிருப்பானாக. பாவத்தின் மேல் பாவத்தைச் செய்ததினாலுண்டாயிருக்கிற பாவப் பெருக்கம் சிலுவையின் வெளிச்சத்திலே மாத்திரம் அளவிடக்கூடும். தேவன் நன்மை மிகுந்தவராதலால் பாவியைத் தள்ளார் என்கிற எண்ணம் அவன் உள்ளத்தில் எழும்பும்போது கல்வாரியையே நோக்குவானாக. ஏனெனில் மனிதர் இரட்சிப்படைவதற்கு வேறு வழியில்லாமையாலும் தீட்டுப்படுத்தும் பாவ வல்லமையினின்று மனுக்குலத்தை தப்புவிக்கவும் பரிசுத்தரோடு மறுபடியும் அவர்களை ஐக்கியப்படுத்தவும் இந்த பலியைத் தவிர வேறு புகழில்லாமையாலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் திரும்பவும் அவர்கள் பங்கடையக்கூடாமையாலும் கீழ்ப்படியாதவர்களின் அக்கிரமத்தை கிறிஸ்து தம்மேல் சுமந்து கொண்டதினாலும் பாவிகளுக்கு பதிலாக அவர் பாடனுபவித்து தீர்த்தார். தேவகுமாரனுடைய இந்த அரிய அன்பும் வேதனை நிறைந்த பாடும் நிந்தையான மரணமுமாகிய இவையும் பயங்கரமான பாவத்தின் அகோரத்தையும் மிகுதியையுமே காட்டுகின்றன. இன்னும் அவைகள் நம்முடைய ஆத்துமாவை கிறிஸ்துவுக்கு ஒப்படைப்பதினாலேயல்லாமல் பாவத்தின் வல்லமையினின்று தப்பித்துக் கொள்ள வழியில்லையென்றும் உத்தம ஜீவியன் செய்ய நம்பிக்கையில்லையென்றும் தெரிவிக்கின்றன.
தங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அதை தள்ளிவிடாதவர்கள் சில சமயங்களில் அவர்களைப் போல நானும் யோக்கியனாயிருக்கிறேன் என்று பேர் கிறிஸ்தவர்களைச் சுட்டிக்காட்டி தாங்களே போக்குச் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். என்னுடைய ஜீவியத்திலிருக்கிறதை விட அவர்களுடைய நடத்தையில் சுயவெறுப்பும் தெளிந்த புத்தியும் விழிப்பும் விசேஷமாயில்லை. என்னிடத்திலிருக்கிறபடியே ஆசாபாசங்களும் சிற்றின்ப அபேட்சையும் தற்புகழ்ச்சியும் அவர்களிடத்திலும் உண்டு. இவ்வாறு அவர்கள் பிறருடைய பாவக்குற்றங்களையே தங்களுக்கு ஒரு போக்காகப் பேசி தங்களுடைய கடமையை நிறைவேற்ற கவலையெட்டுப் போகிறார்கள். மற்றவர்களுடைய பாவங்களும் குறைகளும் வேறவருக்கும் போக்காக மாட்டாது. ஏனென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் மனுக்குலத்தாராகிய நமக்கு மனிதருடைய குற்றங்களையும் பாவங்களையும் மாதிரியாகக் கொடாமல்
கரை திரையற்ற தமது திருக்குமாரனையே நமக்கு உத்தம மாதிரியாக அருளிச் செய்திருக்கிறார். பேர் கிறிஸ்தவர்களுடைய ஒழுங்கீனமான நடத்தையை குறித்து ஆவலாதி சொல்லுகிறவர்கள் தாங்களே பரிசுத்த ஜீவியம் செய்து உத்தம மாதிரியை காட்ட வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். கிறிஸ்தவன் இருக்க வேண்டிய நிலைமையை குறித்து அவர்கள் மேலான எண்ணமுடையவர்களாயிருப்பார்களேயானால் அவர்களுடைய பாவம் அவ்வளவு பெரிதாயிராதல்லவா? சரியானது இன்னதென்று அவர்கள் அறிந்திருந்தாலும் அதை செய்வதற்கு உடன்படுகிறதில்லை. காலதாமதஞ்செய்வதை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருப்பது நன்மை. பாவங்களைத் தொலைத்துவிட்டு கிறிஸ்துவின் மூலமாய் சுத்த இருதயத்தைத் தேடும் வேலையை கடத்தி வைப்பது நன்றன்று. இவ்விஷயத்தில் ஆயிரமாயிரமானவர்கள் தவறிப்போய் நித்திய நஷ்டத்துக்குள்ளாகிறார்கள். நம்முடைய ஜீவியத்தின் சுருக்கத்தையும் அனிச்சியத்தையும் பற்றி இப்போது சொல்லப் புகாமல், தேவாவி பரிந்து பேசும் சத்தத்துக்கு இணங்கிப் போக தாமதிப்பதினாலும் பாவத்திலே ஜீவிக்க விரும்புவதினாலும் மிகப் பயங்கரமான அபாயம் நேரிடும் என்பதை உணர்த்துகிறோம். இந்த மோசத்தை அநேகர் சரியாய் உணர்கிறதில்லை. அப்படிப்பட்டவர்கள் இப்படி தாமதம் செய்வது இயல்பு. பாவத்தை நாம் மிக அற்பமென்றெண்ணி வந்திருந்தாலும் நித்திய நஷ்டத்தை அடையவிருக்கும் காலத்தில் மாத்திரம் ஐயையோ மோசம் போனோமே என்று பரிதபிக்க நேரிடும். நாம் மேற்கொள்ளாதவைகள் எவைகளோ அவைகளே நம்மை மேற்கொண்டு அதமாக்கிவிட வழி தேடும். ஆதாம் ஏவாள் இருவரும் தேவன் விலக்கின மரத்தின் கனியை புசிக்கும் இந்த அற்ப காரியத்தினால் அவர் சொல்லியபடி காரியம் நடக்கப் போகிறதோவென்றும், என்ன பிரமாதம் இது, நடக்கிறது நடக்கட்டும் என்றும் துணிந்து அதை பிடுங்கி சாப்பிடத் தலைப்பட்டார்கள். இவர்கள் அற்பமென்றெண்ணின இந்த சின்ன காரியமே அவர்கள் தேவனுடைய மாறாத பரிசுத்த கற்பனையை மீறுகிறதற்கு காரணமாயிருந்தது. ஆம், அது தேவனுக்கும் மனிதனுக்கும் ஊடே பெரிய பிளப்பையும் பிரிவினையும் உண்டாக்கிற்று. மனுக்குலத்தாருக்கு மரணவாசல்களை திறந்துவிட்டது. இவ்வுலகத்தின் சர்வ சிருஷ்டிகளின் மீதும் சாபத்தையும் துர்கதியையும் சொல்ல ஒண்ணா நிர்பந்தத்தையும் வருவித்தது. தலைமுறை தலைமுறையாய் மண்ணுலகினின்று பெருமூச்சும் புலம்பலும் தொடர்ந்தேர்ச்சியாக விண்ணுலகுக்கு ஏறிக்கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய கீழ்ப்படியாமையால் விளைந்த உபாதையினாலேதான் சிருஷ்டிப்பனைத்தும் பெருமூச்செறிந்து ஒருமிக்க பிரசவ வேதனை அடைந்து கொண்டே இருக்கின்றன. தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்ததினாலுண்டான தோஷத்தை வானலோகமும் உணர்ந்தது. தேவனுடைய கட்டளையை மீறினதினால் இழந்து போனதை மீட்கும்படியாய் செலுத்தப்பட்ட ஆச்சரிய பலிக்கு கல்வாரிமேடு சிறந்த சின்னமாக என்றும் நிலை நிற்கிறதே. ஆகையால் பாவம் ஒரற்பக்காரியந்தான் என்றெண்ணி ஏனோதானோவென்று அசதியாய் இராதிருப்போமாக. கற்பனையை மீறிச் செய்கிற ஒவ்வொரு கிரியையும், கிறிஸ்துவின் கிருபையை நிராகரிக்கிற ஒவ்வொரு அசட்டையும், அதைச் செய்வதன் எவனோ அவனையே எதிர்த்துத் தாக்குகிறது. அது இருதயத்தை கடினப்படுத்தி தேவாவியினுடைய உருக்கமான பரிந்து பேசுதலுக்கு சம்மதிக்க இடங்கொடாதது மாத்திரமல்ல, இணங்கக்கூடாமலுமாக்கிவிடும். தாங்கள் விரும்புகிறபோது தங்களுடைய தீமையான வழியை மாற்றிக்கொள்ளலாம் என்னும் எண்ணத்தோடு அல்லோல கல்லோலமாய் குழம்பியிருக்கிற மனசாட்சியை அநேகர் சாந்தப்படுத்திக் கொள்வதுமுண்டு. இரக்கமான அழைப்பையும் அற்பமாயெண்ணி அவமதித்து செவியை அடைத்துக் கொள்ளவும் கூடும். ஆயினும் மனச்சாட்சியோ அவர்களை திரும்பத் திரும்ப உறுத்திக் கொண்டேயிருக்கும். அப்பேர்கொத்தவர்கள் கிருபை நிறைந்த ஆவியை அவமதித்து சாத்தான் பட்சத்தில் தங்கள் செல்வாக்கை பிரயோகித்த பின் பயங்கரமான கடைசி வேளையில் தங்கள் நடத்தையை மாற்றிக்கொள்ளலாமென்று நினைக்கிறார்கள். இது லேசான காரியமல்ல. எப்படியென்றால், பாவத்தையொட்டிய அனுபவமும் அதை பற்றிய போந்த அறிவும் அவர்கள் ஜீவியத்தில் முழுவதும் உருப்படுத்தப்பட்டிருக்கிறபடியால் கிறிஸ்துவின் சாயலை அடைய வேண்டுமென்கிற விருப்பம் கிஞ்சிற்றேனும் இருக்கவேயிராது. நல்லொழுக்கத்திலிருந்து விழும் ஒரு தவறுதலும் பாவமான ஒரு ஆசையும் கூட இருதயத்தை நன்றாய் பற்றிக்கொண்டு கடினப்படுத்திவிடுகிறபடியால் சுவிசேஷ வல்லமை அங்கே கிரியை செய்யாதபடி அதன் சத்துவத்தை கெடுத்துப் போடுகிறது. நம்முடைய இருதயத்திலே பாவத்துக்கு இலக்காரம் கொடுத்து அதை பரிபாலித்து வருவோமானால் தேவனுக்கு அவ்வித ஆத்துமாவின் பேரிலிருக்கிற வெறுப்பு மிகுதியாய் மிஞ்சிவிடும். அவ்விசுவாசத்தை வீரியத்தோடு பேசுகிறவனும் சத்திய வசனங்களை கவனியாதவனும் தாங்கள் விதைத்ததையே பலனாக அறுப்பார்களேயல்லாமல் வேறெந்த நன்மையையும் அடையார்கள். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும், தன் பாவக் கயிறுகளால் கட்டப்படுவான். நீதிமொழிகள் 5:22 என்னும் ஞானியின் வார்த்தைகளை பார்க்கிலும் தீமையை வெறுத்து அரோசிக்க வேண்டுமென்பதற்கு இதைவிட வேறே பயங்கர எச்சரிப்பு வேதாகமம் முழுவதிலுமில்லை.
கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க ஆயத்தமாயிருக்கிறார். நம்முடைய சித்தத்தையோ அவர் கட்டாயம் பண்ணுகிறபடியால் சித்தமானது தீமையின் பேரில் பிரியங்கொண்டு விடுதலையடைய வேண்டுமென்கிற விருப்பம் இல்லாமற் போய்விடுகிறது. அப்போது அவருடைய கிருபையை அங்கீகரிக்க மாட்டோம் என்று மறுத்தால் அவர் என்னதான் செய்யக்கூடும்? நாம் அவருடைய அன்பை தீர்மானமாய தள்ளிவிட்டபடியால் நம்மை நாமே நாசமாக்கியிருக்கிறோம். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6:2. ஆகையால் பரிசுத்தாவி சொல்லுகிறபடியே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். 3:7-8. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 16:7. ஏனென்றால் அவர் மனிதருடைய இருதயம் ஒன்றுக்கொன்று ஒவ்வாத சந்தோஷமும் துக்கமும் மிகுந்தது என்றும், அசுத்தம் வஞ்சனை முதலிய துர்க்கிருத்தியங்களுக்கு உறைவிடமாயும், மனம் போன போக்கெல்லாம் திரிந்து அலைந்து தீட்டாக்கிக் கொள்ளுகிறதென்றும் பார்க்கிறார். தேவனுக்கு மனிதருடைய இருதயத்தின் யோசனைகளும் அந்தரங்கங்களும் நன்றாய்த் தெரியும். ஆகையால் சங்கீதக்காரன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிற தேவனுக்கு நேரே தன் இருதய அறைகளை திறந்துவிட்டு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். 139:23-24 என்று அங்கலாய்த்து மன்றாடினது போல கரைப்பட்டு, தீட்டாயிருக்கிற உன் ஆத்துமாவோடு கூட அவர் அண்டை சேர்வாயாக.
அநேகர் இருதயம் சுத்திகரிக்கப்படாமல் தெய்வபக்தியின் வேஷமாகிய மார்க்கத்தையே அனுசரித்து வருகிறார்கள். ஆனால் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். 51:10 என்பதே உன்னுடைய ஜெபமாயிருக்க வேண்டும். உன் இருதயத்தை நீயே ஆராய்ச்செய்து அதன் நிலைமையை அறிந்து கொள்வாயாக. சாவுக்கேதுவான உன் ஜீவன் ஊனப்படுமானால் எவ்வளவு அக்கறையோடே அதை காப்பாற்ற முயற்சி எடுத்துக் கொள்வாயோ, அவ்வளவு ஊக்கத்தோடே உன் இருதயமும் கரைப்படாதபடி பார்த்துக்கொள். ஏனென்றால் இது தேவனும் உன் ஆத்துமாவுமே சதா காலத்துக்கென்று தீர்மானிக்க வேண்டிய காரியமாயிருக்கிறது. சந்தேகமுள்ள நம்பிக்கையும் இனி வேறொன்றும் நடப்பதில்லை என்கிற வீண் எண்ணமுமே உன் அனர்த்தத்துக்கு ஆதாரமாகும். தேவனுடைய வசனத்தை ஜெபத்தோடே வாசிப்பாயாக. என்னத்திற்காகவென்றால் அவ்வசனம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்திலும் கிறிஸ்துவானவருடைய ஜீவியத்திலுமடங்கிய பரிசுத்தத்தின் சிறந்த நோக்கத்தையும், பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை, 12:14 என்பதையும் உனக்கு பரிஷ்காரமாய் காட்டும். இன்னும் அது பாவத்தை நன்றாய் உணர்த்தி இரட்சிப்பின் மார்க்கத்தை தெளிவாய் போதிக்கும். தேவனுடைய சத்தம் உன் ஆத்துமாவிடத்தில் பேசுகிறதாக எண்ணி அதற்கு உன் செவியை கவனமாய் சாய்ப்பாயாக.
உன் பாவத்தின் மிகுதியையும் தற்காலம் நீ இருக்கிற நிர்பந்த நிலைமையையும் பார்க்கும்போது நம்பிக்கையற்று துயரடையாதே. இவ்வித பாவிகளை இரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் எழுந்தருளினார்.
நாம் தேவனை நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள வேண்டியதில்லை. அதற்கு பிரதியாக தம்முடைய அற்புத அன்பினாலேயே தேவன் கிறிஸ்துவுக்குள் உலகத்தை தமக்கு ஒப்புரவாக்கிக் கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:19. வழுவிப்போனன தமது பிள்ளைகளை இரட்சிக்கும்படி இவ்வுலகப் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளிடத்தில் பொறுமையாயிருப்பதை விட அதிகமாய் தேவன் அவர்களுடைய இருதயங்களிடத்தில் பரிந்து பேசுகிறார். அவர்களுடைய குற்றங்களையும் தப்பு தோஷங்களையும் அதிகமாய் மன்னித்து பொறுமையாயிருக்கிறார். குற்றவாளிகளோடு பச்சமாய்ப் பேசி நியாயஞ்சொல்லி அவ்வளவு தயவாய் வழக்காடுகிறவர்கள் அவரைவிடச் சிறந்தவர்கள் இவ்வுலகில் வேறெவருமில்லை.
இவ்வுலக ஆசாபாசங்களிலே உழண்டு திரிந்தலைகிற பரதேசியிடத்தில் இரக்க உருக்கமாய் பேசுகிற உதடு அவருக்கேயன்றி வேறெவருக்குண்டு. அவருடைய வாக்கு தத்தங்கள் எச்சரிப்புகள் யாவும் அவரது அளவற்ற அன்பின் பெருமூச்சே ஒழிய வேறல்ல.
சாத்தான் உன்னிடத்தில் வந்து, நீ பெரிய பாவியாயிருக்கிறாய் என்று உன் காதுக்குள் குசுகுசென்று ஓதும்போது, அவன் வார்த்தைகளுக்கு உன் செவியை சாய்க்காமல் உன் மீட்பராகிய இயேசுவை நோக்கி பார்த்து அவர் உனக்கு செய்திருக்கிற புண்ணிய செய்கையை எடுத்துப் பேசு. அவருடைய திவ்விய ஒளியை நீ நோக்கிப் பார்ப்பார்ப்பதே உனக்கு உற்ற உதவியாகும். உன் பாவங்களை அவருக்கு முன் ஒத்துக்கொள். அவரது அளவற்ற அன்பினால் நான் இரட்சிக்கப்படும்படியாகவே பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 என்று உன் சத்துருவாகிய சாத்தானிடத்தில் சொல்லுவாயாக. கடன்பட்ட இருவரை பற்றி இயேசு ஒரு கேள்வியை சீமோனிடத்தில் கொஞ்சத் தொகையும் மற்றவன் அதிகத் தொகையும் கடன் வாங்கியிருந்தார்கள். கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகமில்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்துவிட்டான். இப்படியிருக்க அவர்களில் எவன் எஜமானிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை எனக்கு சொல் என்பதே. அதற்கு சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்துவிட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான். 7:43 என்றார். அந்தப்படியே நாம் பெரிய பாவிகளாகவே இருக்கிறோம். அந்த பாவங்களை மன்னிக்கவும் தேவனோடு ஒப்புரவாகும் சிலாக்கியத்தை நமக்கு அளிக்கவும் கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் அவருடைய புண்ணியமாகிய நீதியால் மாத்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது.
எவர்களுக்கு மிகுதியாய் பாவங்களை மன்னித்திருக்கிறாரோ அவர்களே அவரிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்து அவருடைய பேரன்பையும் அவர் செலுத்தியிருக்கிற அளவற்ற பலியையும் எண்ணி ஸ்தோத்திர கீதங்களை பாடுவதற்கு அவர் சிம்மாசனத்தினருகே நிற்பார்கள்.
நாம் தேவனுடைய அன்பை கிரகித்துக் கொள்ளுகிறபடியே பாவத்தின் கேடான தன்மையையும் அறிந்து கொள்கிறோம். நமக்குள் நேரேவிடப்பட்டிருக்கிற அன்பின் நீண்ட சங்கிலியை பார்க்கிறபோதும் கிறிஸ்து நமக்காகச் செலுத்தியிருக்கிற ஒப்பற்ற பலியைப் பற்றி சற்று அறிவடைகிறபோதும் நம்முடைய இருதயம் பச்சாதாபத்தினால் நிறைந்து நெருப்பைக் கண்ட மெழுகு இளகிவிடுவது போல் உருகிப்போகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளென்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். 1 யோவான் 3:1. மனந்திரும்புதலை காட்டும் சில வேதவசனங்கள். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்தெழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்றார். 4:45-47. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். 1:14-15.
மனந்திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷமுண்டாகிறதை பார்க்கிலும், மனந்திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமுண்டாயிருக்குமென்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். 15:7.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாயிருந்தார்களென்று நினைக்கிறீர்களோ? அப்படியல்லவென்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். நீங்கள் மனந்திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப்போவீர்கள் என்றார். 13:2-3. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். அப்போஸ்தலர் 2:38-39. தாமதிக்கிறாரென்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டுமென்று விரும்பி
நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். 2 பேதுரு 3:9.